سلامي سلامي لقوم كرام بدوا في الظلام كبدر التمام.
خير الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உதவியினால நிக்காஹுடைய நிகழ்வுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே நிகழ்த்தி வைத்திருக்கிறார்கள். இதை முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை அக்மல் அஜ்மல் அஸ்ஹல், பூர்த்தியானது, நிரப்பமானது, இலேசானது, எளிமையானது. அதில் எல்லா இடத்துக்கும் வழிகாட்டப்பட்டது. ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஈமான் 70 அதிகமான கிளைகள். அதிலே முதலாவது ஆலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ், அதனாக இமாத்தத்துல் அதானி தரீக், ஆரம்பம் லா இலாஹ இல்லல்லாஹ், இறுதியானது பாதையில் இருக்கும் ஒரு முல்லை, ஒரு கல்லை அகற்றுவது. ஒரே ஹதீஸ்ல அரிஷையும் பேசினார்கள், பாதையும் பேசினார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இன்றைக்கு அந்நியர்களை கூட்டிக் கொண்டு வந்து மஸ்ஜித்ல நிகழ்ச்சி நடத்துறோமே, எங்களுடைய இஸ்லாம் மஸ்ஜிதுக்குள்ள மட்டும்தான், பாதையில் இல்லை. மஸ்ஜிதுக்குள்ள யாரும் காரி துப்ப மாட்டோம். ஏன்? அல்லாஹுடைய மாளிகை. பாதையில காரி துப்பினால் மட்டும் போதாதே, உள்ள அழுக்குகள் எல்லாம் பாதையில். மஸ்ஜித் எப்படியோ பாதையும் அப்படி பாதுகாக்க வேண்டும். இது இஸ்லாம். சகோதரர்களே, குர்ஆன் அதை எடுத்தால் அமானிதம், மிக கண்ணியமாக பாதுகாப்போம். அதில் கீற மாட்டோம், எழுத மாட்டோம். லைப்ரரியில் ஒரு புக் எடுத்தால் கண்டதையெல்லாம் அதிலே கீர்த்துவோம். அருமையானவர்களே, அமானிதம் என்பதில் இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஜனாசாவிக்கிலே மாஷா அல்லாஹ், பெண்கள் பார்க்க வேண்டாம், ஆண்கள் வர வேண்டாம், திரையை போடுங்கள், அத்தனையும் வந்துவிடும். நானா சொல்லுவார் துவா ஓதணும், தம்பி சொல்லுவார் துவா ஓத தேவையில்லை. இப்படியான பிரச்சனை எல்லாம் ஜனாசா வீட்டிலே இருக்கும். ஆனால் திருமண வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? கல்கின்ன வலமை, யகலத்தன்ன வலமை, அந்த ஸ்டைல போயிடுவோம். அது ஆளிந்த திருமணமாக இருந்தாலும் சரி, சாதாரணவங்க திருமணமாக இருந்தாலும் சரி, எமக்கு ஊர் வளமை முக்கியம். கண்ணியமானவர்களே, இதனால் எங்களுக்கு கல்யாணங்கள் பாரமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. இல்லாததை செய்து பழகி இருக்கிறோம். இஸ்லாம் முகத்துக்கு கழுகு சொன்ன இஸ்லாம், ஃபஹ்சிலு வுஜூஹக்கும், முகத்தை கழுகுங்கள், வம்சஹு பிரூஸிக்கும், தலையை மசஜ் செய்யுங்கள். 5 நேரமும் முகத்தை கழுவுவது போன்று தலையை மசஜ் செய்ய சொல்லியிருந்தால் முடியாது, சிரமம். எனவே கண்ணியமானவர்களே, திருமணத்திலும் நாம் தேவையில்லாததை வைத்து மிகவும் அலட்டிக் கொண்டிருக்கிறோம். எது தேவையானதோ அதை மறந்திருக்கிறோம். இரண்டு விடயங்கள் திருமணத்திலே. ஒன்று, அன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது, சாப்பாடு, நிகாஹ் நடத்தி வைப்பது, அதனுடைய சடங்குகள். இது மிக மிக லேசி, இது அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாதது. ஆனால் குடும்ப வாழ்க்கை, ஒரு தந்தை யோசிக்க வேண்டும், ஒரு மகளை சரியாக ஆக்கி, முறையாக ஆக்கி, பக்குவமாக ஆக்கி, அந்த மகளை பொருத்தமானவராக கரம் பிடித்து கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு மகளுக்காக வேண்டி வாப்பா வெளிநாட்டில் 20 ஈகிறார். என்னத்துக்கு? மகள்கிட்ட வீட்டை கட்டி கொடுக்கிறதுக்கு, மகள்கிட்ட வீட்டுக்கு டைல்ஸுக்கு, அட்டாச் பாத்ரூமுக்கு. சகோதரர்கள், இதனால் வாழ்க்கை அமைவதில்லை. வாழ்க்கை ஒரு பெண்ணை தயாரிக்க வேண்டும். லைஃப் ஸ்டைல், பண்ணு தாமுல், பண்ணு ஹயா, வாழும் கலை பெண்ணுக்கு தெரியாது. அவருக்கு பேஸ்புக் தெரியும், அவருக்கு பெச்சுவே தெரியும், அவருக்கு பூ செய்ய தெரியும், அத்தனையும் தெரியும். ஆனால் வாழ தெரியாது. வாழ்வதெப்படி? இதை தந்தை படித்துக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல, வசதி இருக்கல, பெரிய சொத்து சேர்த்து வைக்கல. ஆனால் சொர்க்கத்தின் தலைவியாக, கணவனின் திருப்தி அடைந்த மனைவியாக ஆக்கி காட்டினார்கள். இதை மறந்துவிட்டு நாம் வெளிரங்கமான ஏற்பாடுகளை செய்கிறோம். வெளிரங்கமான கவர்ச்சி, நாங்கள் பள்ளி கட்டினாலும் அதுதான், என்ன செய்தாலும் வெளிரங்கமாக்க. அத்தர் கடைக்கு போய் ஒரு அத்தர் எடுக்க பார்த்தா அவர் சொல்றாரு 5000 ரூபா. எதுக்கு? வெளியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலுக்கு 500 ரூபா தான் அத்தர். திருமண வீட்டில் நிக்காஹ் மஜ்லிஸுக்கு பின்னால ஷோர்டேஜ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஷோர்டேஜ்ல உள்ளுக்கு இருக்கக்கூடிய பார்சல் அது 20 ரூபாய், ஆனா வெளியில் இருக்கக்கூடிய பேக்கிங் 60 ரூபாய் 80 ரூபாய். இது போன்றுதான் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாம் திரு கல்யாணங்களை களியாட்டங்களாக்கி வைத்திருக்கிறோம். காரணம், அதை ஆடம்பரமாக வெளிரங்கமாக வெளி கவர்ச்சியோடு செய்கிறோம். பாருங்க, ஸ்டாப்ல என்ன இது? கல்யாணத்துல செலவு, கல்யாணத்துல செலவு 2-2 தான். 2-2 செலவு இருந்தால் போதும், ஒன்று மகர் கொடுக்க வேண்டும் இவர் மணமகளுக்கு, அடுத்தது வலிமா போட வேண்டும். வலிமா இவருக்கு முடியுமான ஒரு பிஸ்கட் பக்கெட்டாக இருந்தாலும் அதுதான் இவருடைய வலிமா. இதுதான் இஸ்லாம். கொடுக்கலாமா? சாப்பாட்டில் குறை வைக்கலாமா? நாங்க எப்படி கல்யாணத்தை பெருசாக்குறது? சகோதரர்களே, கல்யாணத்துக்கு முன்னாலே யோசிக்கிறது, இது என்ற மூத்த மகண்ட கல்யாணம், இது என்ற இளைய மகண்ட கல்யாணம், இது நான் முதலாவது ஊர்ல செய்யற கல்யாணம், இது சின்னதா செய்ய இயலாது. பெருசா செஞ்சு தடுமாறுகின்றார்கள், கடனாளியாகின்றார்கள், பணத்தை அள்ளி கொட்டுகின்றார்கள், கடன் படுகின்றார்கள், 7.5 லட்சத்துக்கு பட்டாசு கொளுத்துகின்றார்கள். முஸ்லிம்களுடைய திருமணத்திலே 1200 ரூபாய்க்கு கல்யாண கார்டு அடிக்கின்றார்கள். 80 ரூபாய்க்கு கல்யாண கார்டு அடிக்கிறது நஷ்டம். போட்டோ கோப்பியில செய்ய வேண்டிய செய்தி அது. என்ன சொல்கிறோம்? இந்த நாள்ல பங்கன் இது, வலிமாயிது, நீங்க சாப்பாட்டுக்கு வாங்கோ. இது 25% வேலை. 250 ரூபாய், 850 ரூபாய், 1200 ரூபாய்க்கு கல்யாண கார்டு அடிச்சுக்கிறான். தேவையாயுது? இந்த செலவுகள் வீணாகிறதே. சகோதரர்களை, பொன் வீட்டு சாப்பாடு எங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்களா? ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மணமகளாகும் போகுது, அலி ரழியல்லாஹு தந்த வீட்டுக்கு அனுப்பும் பொழுது பொன் வீட்டு சாப்பாடு இருந்ததா? ஏன் அளக்க வேண்டும்? ஏன் இல்லாததை செய்ய வேண்டும்? சொல்லுவாங்க, சத்தம் கொடுக்கிறது பிதத். சத்தத்தை விட ஆகப்பெரிய பிதத் தான் பொன் வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு பொன் வீட்டாக்கள் உண்றது இல்லை, நாங்க கட்டாயம் 100 சாணுக்கு சாப்பாடு போடணும், 50 சாணுக்கு சாப்பாடு போடணும். நீங்க அப்படி செய்யறேன்னு சொன்னா உங்களோட மகளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க. சாப்பாட்டை விட வீடு முக்கியம். வாழ்றதுக்கு ரெண்டு குடும்பம் யோசிங்க. எதையோ செய்ய வேண்டியிருக்க எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். 14 லட்சம் கடன் எடுத்து திருமணம் நடத்தினார். ஹோட்டலில் ஒரு புள்ள பேரப்புள்ளைய காண்றார். ஆள் மௌத்து, ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மருமகன் கார்ல வந்து இறங்கி போறார். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, 14 லட்சத்தோட கபருக்கு போறார் கல்யாணம் எடுத்து. இந்த கடனை யார் மன்னிக்கிறது? யாருக்கு மன்னிப்பு கேட்கிறது? தீன் விரயங்கள் பணத்திலே அதிகமாக நடக்கிறது. திருமணத்திலே சரியத்திலே இல்லாத அத்தனையும் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறோம். மெஹந்தி மருதோண்டி சாப்பாடு எங்கிருக்கிறது? கொட்டி கொண்டு போறது எங்கிருக்கிறது? ஈகிதா இஸ்லாத்துல எங்களை பெண்கள் விடுவார்களா இதை இல்லாமல் திருமணம் செய்து காட்டுவதற்கு? முடியாது, விடமாட்டார்கள். அவர்கள் ஒரு ஷெடியூலை ப்ரோக்ராம் பண்ணி வைத்திருப்பார்கள். இதுதான் எமது கல்யாணத்தில் நடக்க வேண்டும், இதுவெல்லாம் நடக்க வேண்டும். சகோதரர்களே, அதிகத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறோம், தேவையற்றதை அதிகமாக கொண்டிருக்கிறோம், தேவையானதுகளை ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது. நாட்டிலே 30% திருமணங்கள் டிவோர்ஸ் முடியுது. ஏன்? பாப்ப மகளுக்கு எப்படி இருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அவர் டிராமா பார்த்திருக்கிறான், அவர் நாடகம் பார்த்திருக்கிறான், சினிமாவில் போன்று வாழ வேண்டும் என்பதாக கணவனும் நினைக்கிறார், மனைவியும் நினைக்கிறார். அவர் பணம் கொடுத்து நரக கொள்ளிகளாக இருந்து சம்பாதிப்புக்கு செய்து கொண்டிருப்பதை வாழ்க்கையில் காட்ட முடியாது. கணவன் புரிய வேண்டும் மனைவி என்றால் யார், பெண் என்றால் யார், மனைவி புரிய வேண்டும் கணவனோடு நான் எப்படி நடக்க வேண்டும். இதுக்கு செலவழிங்கோ, இதுக்கு ஒவ்வொரு ஊரிலும் கோஸ் சபஸ் ஏற்படுத்துங்கோ. மணமகன் திருமணம் முடிக்க வேண்டிய வயது வந்தால் 3 மாதங்கள் பள்ளியின் ஊடாக ஒரு கிழமைக்கு 2 மணித்தியாலங்கள் சுமார் அவருக்கு வாழும் கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ரூம் செட் வாங்குறது அல்ல, சாப்பாடு போடுறது அல்ல. யோசிப்போம் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, குறிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம், சிந்திக்க தவறியிருக்கிறோம். பாருங்கோ, பெண் வீட்டு சாப்பாடு தேவையில்லாது, பெட்டி கொண்டு போறது தேவையில்லாது, மெஹந்தி சாப்பாடு தேவையில்லாது, மருதோண்டி சாப்பாடு. இது மருதோண்டி சாப்பாடு யாருடைய பழக்கம்? சீக்கியர்களுடைய பழக்கம். ஏன் இதை உருவாக்கினார்கள்? அதை சொல்வதற்கு இந்த மஜ்மா பொருத்தம் இல்லை. ஒரு திருமணத்துக்கு 5 கோடி செலவழித்தவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். சிறசேல கல்யாணம் காட்டப்பட்டிருக்கிறது, லைவ் டெலிகாஸ்ட். தேவையா இந்த உம்மத்துக்கு? 7.5 லட்சத்துக்கு பட்டாசு கொளுத்தினான், அவன் கொளுத்தினான், நெருப்பு கொடுத்தால் எங்களுக்கு நெஞ்சு எறிகிறது. எங்கட கல்யாணத்தை நாங்க பட்டாசு கொளுத்தினா? பியூட்டி சலூனை பாருங்க, சில முஸ்லிம் திருமணங்களில் தேவையற்ற அழைப்பு சகோதரர்களே. பியூட்டி சலூனுக்கு மனைவி ஒப்படைக்கப்படுகின்றால், மகள், இதுல உயிருக்கு ஆபத்தான நிகழ்வுகள் கூட நடந்தது. சமீபத்தில் ஒரு டாக்டர் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில இன்ஜெக்ஷன் எடுத்தா, என்ன நடந்துச்சு? மரணம். இதை செய்வது ஹராம் இஸ்லாத்துடைய பார்வையில். எது உயிருக்கு ஆபத்தோ அதை மேக்கப் எடுக்க முடியாது. ஜெல் வைக்கிறாங்க வாலிபர்கள். சமீபத்தில் ஒரு வாலிபர் மௌத்தா போனார். இரவு ஜெல்ல வச்சுக்கொண்டு காலையில் எழுப்பின மையத்து 19 வயது வாலிபர். இது தற்கொலை சகோதரர்களே. அவர் தெரிந்து கொண்டு இந்த கிருமிகளை, அதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்களை தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு கியூடெக்ஸ் வைக்கப்பட்டது. ஒரு மனைவி இரவு வச்சுக்கொண்டு தூங்கினா, காலையில் எழும்பினா 20 நகமும் கலண்டு விழுந்திருக்கு. லா தரஃபில் இஸ்லாம், தீங்கு ஏற்படுத்தக்கூடிய எதற்குமே இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. கணவன் மனைவியோட பேருக்கு கேக் செய்யறாங்க. எதற்கு தேவையா இதெல்லாம்? நான் சொல்றேன் சகோதரர்களே, தேவையானதை பாருங்கள். தேவையான ஒரு பெரும் பகுதி விடப்படுகிறது. மாஷால்லா, இந்த திருமணம் ஜோடிகள் வந்து ஆலிம் ஆலிமாக்கள். அவர்கள் நிறைய படித்திருப்பார்கள், வாழ்க்கையை புரிந்திருப்பார்கள். சஹாபா பெண்மையுடைய வாழ்க்கை தெரிந்திருக்கும். ஒரு சஹாபி தாய் தன் மகளை பார்த்து 4 விடயங்கள் சொல்லுகின்றார்கள் திருமணத்துடைய இரவில். அதை யார் சொல்லிக் கொடுக்க நிரம்புகிறது? பூவை வச்சுக்கொண்டு நீங்க இப்படி சாத்திறீங்க, கேமராக்காரனுக்கு இப்படி ஷோ பண்ணுங்க, வார மாப்பிள தோழரையும் பொன் தோழரையும் இப்படி வைங்க, இதுக்கு தானே நாங்கள் நேரம் செலவழிக்கிறோம். அதுல வேற பெரிய ஒரு ஆட்டமாக, பெரிய ஒரு நினைப்பாக, நீங்கள ரேஞ்சுக்கு இப்படித்தான் நாங்கள் செய்ய நினைக்கிறோம். உங்களோட ரேஞ்ச் யகூதிகள் திருந்து வந்தது, நசராணிகள் திருந்து வந்தது. நீங்கள் இஸ்லாமிய திருமணம் செய்யவில்லை, நீங்கள் பணத்திவரிலே செய்யலாம் இவைகளை சகோதரர்களே. மதரசாவுக்கு பணம் கேட்டா ஏலாது, ஸ்காலர்ஷிப்ல ஒரு பிள்ளைக்கு பணம் கேட்டா ஏலாது, பள்ளி கட்ட பணம் கேட்டா ஏலாது. திருமணம் இந்த 100 சஹன் 200 சஹன் அள்ளி கொட்டுகிறோமே சகோதரர்களே. ரிசானா நஃபீர் கடிதம் எழுதி வைத்துட்டு இருந்திருந்தா, அவர் சொன்னா, என்னுடைய கழுத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் ஏங்கினீர்கள், பேசினீர்கள், ஊர்வலம் செய்தீர்கள், ஆனால் நான் ஏன் வெளிநாடு சென்றேன்? அவர் சொல்லுகிறார், எனது வீட்டிலே 2 பிள்ளைகள் புழுவாய் துடித்தார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் பசி. தந்தை விரைவு விட்ட காட்டுக்கு சென்று விரைவு கிடைத்தால் தான் வாழ்க்கை, இல்லை என்றால் பசியிலே உருள்வோம் வீட்டிலே. எனது தந்தை பிள்ளைகளின் அழுகை தாங்க முடியாமல், என் சகோதர சகோதரின் அழுகை தாங்க முடியாமல் நான் பறந்தேன் அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி. கடைசிக்கு எனது உயிரை அவர்களுக்கு சமர்ப்பணமானது. அவர் எழுதி முடித்தார். கடைசியில் சொன்னா, நான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், பணக்கார முஸ்லிம்களே, வீண் விரயத்துக்கு செலவழிக்கிறீர்கள், என்னை போன்ற ரிசானாக்கள் இதற்கு பின்னால் உருவாகாமல் பாதுகாருங்கள் என்று சொல்லி முடிச்சிருந்தார். மனநோயாளி ஆகிறாங்க சிலவங்க, கல்யாணம் செஞ்சு கொள்ள இல்லாம 40 வயது பெண் திருமணம் முடிக்க முடியாமல் ஒரு கார்டை நீங்க அந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா, அந்த கார்டில் அவட பேர் எழுதி கொண்டு உம்மட்ட கொண்டு போய் காட்டுறா, உமா எனக்கு நாளைக்கு கல்யாணம் சொல்றாங்க. மனநோயாளி ஆகிறாங்க, பண வசதி இல்லாம, டொய்லெட் இல்லாத பிரச்சனை சமூகத்தை உலகிது, ஸ்காலர்ஷிப்புகள் சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகிறது, படித்துக் கொண்டிருந்த மாணவன் கொலைகாரனாக மாறுகின்றான். காரணம் என்ன? நாங்க நினைச்சுக்கோம் சகோதரர்களே, ஒரு ரிப்போர்ட்ல சொல்லுது 5 லட்சம் பேருடைய பணம் 80 பேர் செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க உலகத்தில். இந்த ஹிஸ்டரி கூடிய படிச்சு 5 லட்சம் பணம் 80 பேர் கையில, 5 லட்சம் பேருடைய பணம் சொத்து 80 பேர், இதுதான் வறுமை கோடு. அடுத்தது பாருங்கள், அரபு நாடுகளில் இருந்து செல்லக்கூடிய சுற்றுலாக்கள் சுமார் கண்ணியமானவர்களே, ஒரு வருடத்துக்கு அரபிகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு இவங்க பெப்சி அனுப்பாட்டி கொக்கோ கோலா அனுப்பாட்டி சாதிக்கலாது. இவங்க போற சுற்றுலாவை நிறுத்தணும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு. சுமார் ஒரு வருடத்துக்கு 1000 மில்லியன் டாலர் செலவழிக்கிறாங்க. கல்குலேட் பண்ணுங்க, எங்க நாட்டுக்கு 1000 மில்லியன் டாலர் எதுக்கு? எங்கேயோ போய் சுத்திட்டு வாரத்துக்கு, உள்ள ஹராமெல்லாம் செஞ்சிட்டு வாரத்துக்கு. முஸ்லீம்களுடைய சொத்து ஒரு ஆளின் சொல்ற, அது குறைஞ்சது இந்த சுற்றுலாக்களை நீங்க முஸ்லீம் நாடுகளுக்குள்ள வச்சுக்கோங்க. பிரயாணம் செய்வது வேண்டாம் அதல்ல, அதிலே படிப்பினைகள் இருக்கிறது. பிரயாணம் செய்யும்படி இஸ்லாம் தூண்டுகிறது. கணவன் மனைவி கூட பிரயாணங்கள் செய்ய வேண்டும், வாழ்க்கையின் அனுபவங்களை படிக்க வேண்டும், அதிலே வேறு பகுதி. ஆனால் தேவையற்ற அநாகரிகமான பிரயாணங்கள் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, இப்படி எடுத்தால் எத்தனை உஸ்தாதுக்கு பொன்னுடுப்பாட்டத்துக்கு ஏன் அதுக்கு 25,000 கொடுக்கணும், 30,000 கொடுக்கணும்? அந்நிய பெண்ணை கொண்டு வந்து எப்படி ஒரு முஸ்லீம் பெண்ணை அலங்கரிக்கலாம்? முடியாது சகோதரர்களே, ஷரியத்தில் அனுமதி இல்லை. மறைக்கப்பட வேண்டிய அழகு மறைக்கப்பட வேண்டியவர்களில் மஹரமான உறவுகளை சொன்னதன் பின்னால், மஹரம் இல்லாத உறவுகளை சொன்னதன் பின்னால் அல்லாஹு தஆலா அந்நிய பெண்களையும் சேர்த்து சொல்லுகிறான். அந்நிய பெண்களிடத்திலே ஒரு ஆணோடு நடந்து கொள்வது போன்றுதான் நடந்து கொள்ள வேண்டும். ஷரியா இது, மார்க்கம் இது. டியூட்டி சலூனுக்கு கண்டு மாறி போட்டோ அனுப்பேலாது. மேக்கப் பண்ண ஆள் எடுக்க இயலாதே, ஐப்ரோவை வலிக்க முடியாதே, கொண்டையோடு கொண்டை சேர்த்த முடியாதே, பெண்ணுக்கு மனம் பூச முடியாதே, முடியை காட்ட முடியாதே. பருசகளை தொங்கிக் கொண்டிருப்பார்கள். கபூர்ல வச்சா எந்த பெண்மணி பாதையில் முடியை காட்டினாலோ அவளுக்கு கபூரிலே இடமில்லை, அல்லாஹ் தூக்கி தொங்க வைப்பான். நரகம் வரும் வரைக்கும் அவள் தொங்கிக் கொண்டே வேதனை கியாமத் வரங்காட்டி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பாள். முடியை காட்டினான் மேராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இதை மனம் பூசினா பிரச்சனை சரியா? இதெல்லாம் இதை படிக்கணும் கணவன். என்னுடைய மனதிலுக்கு யார் மகரம்? எனவே சகோதரர்களே, படிக்க வேண்டிய ஒரு பகுதி நாம் செலவழிக்கிறது இருந்த பகுதி, வாழ வேண்டியது ஒரு பகுதி, வாழ்க்கை சம்பந்தமற்ற ஏனைய செலவுகளை செலவழிக்கிறோம். பாருங்க, செலவழிக்கிற சில விஷயங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். வந்துட்டாங்களா? சார் வந்துட்டாங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, என்ன முதலாவது செய்யணும்? முதலாவது குடும்ப வாழ்க்கையில நான் இந்த ஆலிம்களுக்கு நான் பயான் செய்யல, ஆனா நான் பொதுவான திருமண விஷயங்களை சொல்றேன். ஏழுண்டா இது வாழ்க்கையில் எடுங்கோ கண்ணியமானவர்களே. முதலாவது கணவன் மனைவி வாழ்க்கையில அவங்க வாழ்வதற்கு ஒரு வீடு கொடுக்கணும். இது பணமா கொடுக்கறது நான் சொல்லல. மருமகன் அதுல தைரியமாக இருக்கணும். அவர் கூலிக்காவது தனி வீட்டில் வாழ்வதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை. தனி குடும்பம் வல்லாஹு ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. தெலஸ் கட்டாதீங்க யாரும், லொஜ் கட்டாதீங்க யாரும். சில வாப்பமா இருக்கு, சில உமமா இருக்கு ஆசை மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கற, ஆனா எங்கட வீட்டில் தான் இருப்பா. அப்ப ஏன் நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறீங்க? கல்யாணம் முடித்து கொடுக்கும் பொழுதே ஈஜாப் கபூல் நடப்பதோடு மரமகனுக்குரிய கையிலே அத்தனை பொறுப்புகளும் வந்துவிடுகிறது. வாப்பட ஜனாசாக்கு மேல் இந்த கீழிறங்கிறாண்டாலும் கணவனுடைய அனுமதி தேவை. இன்னைக்கு ஹேண்ட்போன் ஒன்று வாங்கி கொடுத்து பொண்ணு அனுப்பும் போதே சொல்ற, மகள் உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நீங்க கால் பண்ணணும். ஏன் சொல்லுகிறீர்கள் அப்படி? இன்னைக்கு அதிகமான திருமணங்கள் பாழாகுவதே மாமி மாமாவால். அசிங்கமாக்கின்றார்கள் வாழ்க்கையை, வாழவிட தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். நான் சொன்னேன், ரூம் செட்டுக்கும் டைல்ஸுக்கும் மெட்டச்சுக்கும் டிராமாவுக்கும் தான் படித்திருக்கிறார்கள். வாழும் கலை தெரியாது. ஃபாத்திமா நாயகிக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகள் மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் எவ்வளவு அழகான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள். திரும்பி பார்க்கவில்லை சில பிரச்சனைகள் வந்த பொழுது. இது மா பொண்ணுடைய வீட்டில் கண்ணியம் வாரது, பெருமை வாரது. எப்ப மருமகள் கொஞ்சம் காய்ச்சல் வந்தா, கொஞ்சம் கஷ்டப்பட்டா சகோதரர்களே, அதே போன்றுதான் மருமகன் வீட்டில் கொண்டு போய் பொண்ணை விட்டுறது. நான் இது உடனே மாத்தேறாது, நாங்க பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் மாறும். எவ்வளவு விடயங்கள் அப்படி மாறியது. வீடுன்னு சொன்னா நான் இஸ்லாத்த பார்வையில நாங்க ஆறு ஆறு தட்டு எட்டு தட்டு நாலு தட்டு எல்லா பேரும் வச்சு ஹோம் சேச்சரி வச்சு கட்டுறதல்ல. ஒரு குடும்பம் ஒரு தனி நபர் வாழ்றதுக்குரிய இடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு நாலு ஜனாசாவுடைய இடம் தான். இது என்ன அங்க கொண்டு போய் மாமியுடைய வீட்டில் செட் பண்ணினோன்னே சொந்த மகள் தூங்குவா, அவ பிரெக்னன்ட், அவ எழுப்புறது இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்துக்கிற மருமகள் வாஷிங் மெஷின், வீடு கழுகணும், உடுப்பு கழுகணும், சாப்பாடு சமைக்கணும். ஏன் இந்த வம்பு? நீங்க கல்யாணத்துக்கு 5 லட்சம் செலவழிக்கிறா, ரெண்டு பேரும் யோசிச்சு அது மாமி வீட்டிலேயே இருக்கலாம், மருமகள் வீட்டில், எந்த ஊர்ல இருக்கணும்னு சட்டம் இல்ல, எங்கே வசதி அங்கே இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ரெண்டு பேச்சுக்கு காணி எடுத்து ரெண்டு ரூமை கட்டி கொடுங்க. முதல் நாள் சாப்பாடு மனைவியை கையால கணவருக்கு சமைச்சு கொடுக்கட்டும். புள்ள கொடுத்தாலும் ருசி இல்லாட்டியும் உப்பு போட இல்லாட்டியும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் கணவர். அவரே அல்லாஹ் தஆலா ஒரு மஹப்பத்தை வைத்திருக்கிறான் அவர்களுக்குள்ளே. மாமா மாமியை வருத்த சொல்லல, கண்ணியப்படுத்த வேணாம் சொல்லல. தாய் அந்தஸ்துக்கு அவங்க வந்துடுறாங்க. மருமகன் விளங்கணும் மாமி என்னுடைய தாயை போன்று, மாமா என்னுடைய தாயை தந்தையை போன்று. மருமகளும் அதே விளங்கணும். மருமகளுக்கு உண்மை ஏசினா பொருந்திக் கொள்வா, மாமி ஏசினா வருத்தப்படுவா, உடனே கோல் பண்ணி சொல்லுவா. இந்த சக்திகள் இல்லாததான் சகோதரர்களை சமூகத்திலே பிரச்சினை. ஆக மேன்மையான விளங்க வேண்டிய முதல் அம்சம், குரான் சொல்லும் முதல் டொனிக், குடும்ப வாழ்க்கைக்கு தனி குடும்பமாக வேண்டும். தனி குடும்பமாக வேண்டும், அது மண்ணால கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி. இது மிக பிரதானமானது. அடுத்தது ஒரு பெண் படித்திருக்க வேண்டிய உரைகள்ல, ஒரு பெண்ணுக்கு அந்த நசீகத்துகள் செஞ்ச தாயுடைய படிப்பினிலிருந்து நாலு விடயங்களை எடுக்கின்றார்கள். இந்த நாலு விடயங்கள் சேர்ந்தால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் பிரச்சனை வராது. அதாவது முதலாவது ஒலுவு சௌசில் மர்ஆ, அதாவது அவளுடைய சத்தம் கணவனுடைய சத்தத்தை விட குறைய வேண்டும். தொழுகையில சத்தம் குறையணும் ஆண்களை விட, கல்வியா சொல்றத குறையணும், பாங்கு சொல்லேலா ஆண்களுடைய முன்னுக்கு கிராத்தோதேலா. அல்லாஹ் ட்ரெயின் பண்றான் கணவன் முன்னுக்கு எவ்வளவு சத்தமாக கணவன் பேசினாலும், சத்தம் குறைந்தால் வாழ்க்கை சுகமாக ஆகும் மனைவியிட. இதை நீங்க உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க. சத்தத்தை கூட்டினா பிரச்சனை தான், ஜஸ்டிஸ் மாறுகிறான் பெண்கள், அவங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாமே பெயின், அவங்களோட சத்தம் உயர்ந்தது, அவங்க நீதி செலுத்துறவங்க, அவங்களோட சத்தத்தை கணவனுக்கு முன்னால பேசினா வாழ்க்கை டிவோர்ஸ்ல போகுது. மிக மிக துளிதமாக இஸ்லாமிய பார்வையில் அழுத்தப்பட்ட முதல் காரணம் இது. ஒரு பெண்ணுடைய சத்தம் குறையணும், இது ஹேண்ட் போன்லேயும் தான், அத்தனையிலும் சத்தம் குறைய வேண்டும். அன்னி ஆண்களோட பேசவே கூடாது, கணவனோடு பேசும் பொழுது சத்தம் குறைஞ்சா அவர் சரண்டர் ஆயிடுவாரு. கணவன் என்று சொல்றது ஒரு பெரிய வயதுள்ள ஒரு சிறிய பிள்ளை, பாசத்தை தேடும் ஒருவர், மனைவியிடம் சென்று சரியான பாசம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது கூவத்துக்கு இரண்டாவது பெண்ணுடைய பலவீனம் இருக்கிறது, அவருடைய பலவீனத்திலே மெதுவாக நடந்து கொள்ளணும், பலவீனமாக நடந்து கொள்ளணும். அவருடைய எந்த ஆற்றலையும் கணவனுக்கு முன்னால் வெளிப்படுத்த போகக்கூடாது. சில நேரம் தவறு செய்யலாம், தவறான வார்த்தைகள் வரலாம், மிக நுணுக்கமாக அவர் அணுக வேண்டும். சகோதரர்களே, அந்த அந்த திறமை இருக்கும் சொன்னா சாத்தியமான வாழ்க்கை இருக்கிறது. இது கணவன் என்று சொன்னா அதை விட எங்களுக்கு சொல்ல தெரியும். உங்களோட வீட்டில் அப்படின்டா, எங்களோட வீட்டில் இப்படி, உங்களோட நானா தம்பிமார் அப்படி செய்யறா, எங்களோட நானா தம்பிமார பாருங்க. சகோதரர்கள், அந்த பேச்சு, அந்த எடுப்பு, அந்த பலம், அந்த அதிகாரம் பெண்ணுக்கு வரக்கூடாது. மூன்றாவது கண்ணியமானவர்களே, கணவனை எல்லா இடத்திலும் உயர்த்தி பேச வேண்டும். அல்லாவே சொல்லித்தானே, சுஜூதுக்கு அடுத்த தரம் உள்ள ஒருவர் என்று சொன்னா கணவன். நான்காவது, வெட்டு பேச்சு இருக்கக்கூடாது, ஆபரேஷன் இருக்கக்கூடாது பெண்ண பேச்சில. உங்களோட மாமாவின் தெரியும், உங்களோட வாப்பாவின் தெரியும், உங்களோட தங்கச்சியன் தெரியும், உங்களோட தாத்தவன் தெரியும், உங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த நாளும் இருந்தா பிரச்சனை, இந்த நாளும் சரியாக இருந்தா பிரச்சனை இல்ல. கணவன் திருக்க வேண்டியது அத்தசாமு, அவர் குடும்ப பொறுப்புதாரி, அவர் குடும்பத்தை ஆள வேண்டும், அழகாக ஆட்சி செய்ய வேண்டும், அழகான குடும்பத்தை அமைக்க வேண்டும், அவர் விளங்க வேண்டும். பெண்ணுடைய பாதுகாப்பு எதிலே இருக்கிறது, அவர் அதை அவர் படித்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இரையச்சம், நல்ல சூழல், அதே போன்று அந்த சரியான ஆடை, அதேபோன்று சரியான பிரயாணம், இந்த நான்கையும் ஒரு கணவன் கொடுக்க வேண்டும். இந்த நான்கையும் ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கை அழகாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எவ்வளவு விட்டுக் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே. ஒரு தடவை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இரவில் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய அப்படி நீட்டி பார்க்கறாங்க, கையை நீட்டி பார்த்தா உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முடிவுபட்டது. இது வகாத் முதலாவது சம்பவத்தில் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கையை தேடி அப்படி முடியல பட்டதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா, உங்களோட ஷைத்தான் வந்துட்டு உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னான். காரமா பேசினான், சில நேரம் மனைவி பேசுவா, அப்ப கணவன் நினைக்கணும் இந்த பேச்சை முடிக்கணும். அப்ப அவ சொன்னா, உங்களுக்கு இந்த சைத்தான் இல்லையோ அப்படின்னு கேட்டா, யாருக்கு இது கேட்கிறேன், குடும்பம் தான் அப்படித்தான். அதுல போய் மாமா உட்கார்ந்து மாமி உட்கார்ந்து எல்லாத்தையும் அளக்க போகக்கூடாது, அது வந்தா போயிடும், விட்டு விடுங்கள். சகோதரர்களே, சாதாரணமான ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு சொன்னா, உண்மையில ஈகுது ஆயிஷா, சைத்தான் ஈகிறதான் நினைத்தேன், ஆனா அஸ்லம் அவ் உஸ்லிம், அவன் என்கிட்டிருந்து தப்பிட்டான், நான் அவன்கிட்ட இருந்து தப்பிட்டேன், அல்லது அவன் இஸ்தாப்புக்குள்ளே வந்துட்டான். ரெண்டு ஒன்றை சொன்னான், பிரச்சனை முடிஞ்சு. ஒரு தடவை வீட்டுக்கு வரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேட்டான் சாப்பாடு என்ன சரிதான், சொன்னாங்க இல்ல சாப்பாடு இல்ல. அப்ப சொன்னாங்க, நான் நோம்பாளி, நான் கண்டா எப்படி ஆரம்பிப்போம், எனக்கு உங்களுக்கு தெரியும் தானே நான் வாரண்டு சமைச்சு வைக்க தெரியாதா. அவ சொல்லுவா, என்னப்பா உங்களுக்கு ஒரு கோலன்னு பண்ண தெரியாத வர முன்னால இப்படி வந்திறங்கினா. இப்ப மோதல், ரசூலுல்லாஹ் தனக்கு கஷ்டத்தை எடுத்துக்கொண்டா குடும்பத்தை இலேசாக்கினார்கள். இந்த பயிற்சிகள், இந்த நெறிமுறைகள் கணவன் குடும்பத்தில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, மனைவி இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் தான், அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தெரிஞ்சு. நபி என்ன செய்யறாங்க, மிக கவனமாயிருப்பாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி இருந்த மாதிரி எழும்புறாங்க, பஹாம ருவைதன் சகோதரர்களே, எது வரைக்கும் ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. ஜன்னத்துல் பக்கீக்கு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல துஆல ஈடுபட்டுறாங்க. அப்பையும் ஆயிஷா நாயும் உடல்ல பின்னால நின்று பாக்குறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, துஆவை முடிச்சிட்டு வேறெங்க சரி போறாங்களா அல்லது வீட்டுக்கு வராங்களான்னு பாக்குறாங்க. அடுத்தவருடைய ஹக்கா என்னுடைய ஹக்கா என்று பாக்குறதுக்காக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வாரத்தை கண்டு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஓடோடி வந்து மெதுவ தூங்கின மாதிரி நடிச்சாங்க. ஆயிஷா நாயுடு அந்த சத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், அமாலகி ஹஷ்யத்துக்கு ராபியா, என்ன இப்படி சத்தம் போடுறீங்க, தூக்கம் ஆயிஷா நீங்க தூக்கம் சொன்னீங்க, இப்படி சத்தம் வருகிறது, தூங்கின மாதிரி அவ எழும்புறா. சொன்னாங்க, நீங்க சொல்றீங்களா, எனக்கு அல்லாஹ் சொல்லி தரட்டுமா, நீங்க சொல்லி தாரீங்களா அல்லது அல்லாஹ் சொல்லட்டுமா எனக்கு கேட்கிறான். கேட்டதுக்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதுதான் விஷயம், நான் உண்மையிலே வந்தேன், உங்களை பார்த்தேன். சகோதரர்களே, ஒரு கணவன் போனை கொண்டு வந்து வைக்கிறா, சுத்தமா போனை வைக்கணும் வீட்டுல. நிச்சயமா நீங்க பாத்ரூமுக்கு போனா அவங்க மனைவி எடுத்து பாக்குறாத, பார்த்துதான் ஆகுவா. ரசூலுல்லாஹ் வெளியே போனாலும் ஆயிஷா பாக்குற குணம் அது தவறு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுச்சு, என்னப்பா நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க ஜன்னத்துல் பக்கீல போயிட்டு துவா செய்யுங்கோ, அதுக்கு தான் போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருப்பி உடைய இருந்துச்சு, நான் எங்க போனாலும் பிரச்சனை, என்ன எனக்கு கிளம்பினாலும் பிரச்சனை, எங்க போனாலும் வந்து நிக்கிறீங்க, என்ன ஆயிஷா இது என்று கேட்க இல்ல, அழகா விளங்கப்படுத்தினான். அல்லாஹ் மீது சத்தியமாக ஜிப்ரீல் வந்தாங்க, உங்களோட தூக்கம் களையப்படாதுன்னு தான் நான் மெதுவாக எழும்பினேன், மெதுவாக கதவை திறந்தேன், மெதுவாக ஆடை அணிந்தேன், மெதுவாக சென்றேன் ஆயிஷா, நான் உங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்காக வேண்டி இல்ல. எவ்வளவு அழகா விளங்கப்படுத்தினான். இது சினிமால வராது இந்த பாடம், இதை காட்டுங்க ஆண்களுக்கு. இதுக்கு தான் சொன்னோம், பள்ளிகள்ல கூட திருமணம் வயதாக கூடியவர்களுக்கு அழகான ஒரு வகுப்பு நடந்தால் கூட இந்த காலத்தின் மிக தேவை என கருதலாம். எனவே இந்த திருமணத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. திருமணத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்தை எடுத்து சஹாபாக்களுக்கு கவிதைகள் பாடல்கள் படிப்பதற்கு கூட அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். பெருநாளுடைய தினத்திலே கவிதை பாடிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அன்ஹு சந்தோஷமாக இருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ரெண்டு சிறிய பிள்ளைகள் தப்படித்து பாட்டு படித்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, என்ன இது ஷைத்தானுடைய வேலைகள் எல்லாம் இந்த வீட்டில் நடக்குது. சொன்னாங்க, பெருநாளுடைய தினம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிடுங்கோ சொல்லிட்டு சொன்னாங்க. அபூபக்கர், யூதர்கள் விளங்கிக் கொள்ளட்டும், யூதர்கள் புரிந்து கொள்ளட்டும், இஸ்லாத்திலும் மனமகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறதே, கண்ணியமான உயர்வான மனமகிழ்வுகள் இஸ்லாத்திலே பொருத்தாற்போல தடுக்கப்பட்ட விலைகளை அகற்றி அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை யூதன் கூட புரிந்து கொள்ளட்டும். பொதுவாக மதீனாவில் நடக்கக்கூடிய திருமண வீடுகளில் இரவேல தப் அடித்து ஆகமான முறையில் முடியுமான சிறிய வயதுடையவர்கள் அழகிய பாடல்களை படிப்பார்கள். இது ஒரு மணமகனுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், அவர்களை வாழ்த்து வருவது ஒரு சந்தோஷம், ரெக் பண்றது சந்தோஷம் அல்ல. இறுதியாக நாம் அவர்களை பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக் வஜமா பைனகுமா ஃபீ ஹைர் என்பதாக வாழ்த்த வேண்டும், நல்லதை பேச வேண்டும், குடும்ப வாழ்க்கைக்கு துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுக்கும் அலி ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரை நிறுத்தி துவா செய்தார்கள், தண்ணீரை தெளித்தார்கள், நெஞ்சு பக்கமாகவும் முதுகு பக்கமாகவும் தண்ணீரை தெளித்தார்கள். இது ஒரு மாமா செய்ய வேண்டிய வேலை. ஆக கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் நிகாஹுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் இஜாப் கபூலுக்கு பின்னால் சின்ன ஒரு கசீதா மீகின் அதையும் கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அவங்களை வாழ்த்தி பழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியை பூர்த்தியாக கலந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். إلى